தேடி வருகிறேன். என் இதயம் உறைய என்னில் வாருமே, உன் இதய வாசல் தேடி வருகிறேன். என் இதயம் உறைய என்னில் வாருமே, நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே, நான் வாழ என் உள்ளம் வா, நான் வாழ என் உள்ளம் வா. உன் இதய வாசல் தேடி வருகிறேன், என் இதயம் உறைய எண்ணில் வாருமே.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே
ஆமே.
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு அன்பின் பலியை நாம் கொண்டாட கூடி வந்திருக்கிறோம். இது ஒரு அன்பான பலி. ஆண்டவர் நமக்கு அன்பாக கொடுத்த அந்த ஒரு நிறைவின் பலியைத்தான் நம்ம இந்த ஒவ்வொரு திருப்பலியிலும் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறோம். ஆகவே அவர் வேதனையோடோ அல்லது நான் இப்படி சாக போகிறேனே என்கிற ஒரு வருத்தத்தோடோ ஒரு சாப உணர்வோடோ இந்த பலியை அவர் ஒப்பு கொடுக்கவில்லை. மாறாக தந்தையின் மீது இருந்த அந்த அன்பினாலும் இந்த மனுக்குலத்தின் மீது இருந்த அன்பினாலும் அவர் இந்த பலியை நமக்காக அவர் கடந்து சென்று நம்மை மீட்பதற்காக அவர் இந்த தியாக பலியை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே தான் ஒவ்வொரு முறையும் இந்த பலிக்கு நாம் வருகிற போது மகிழ்ச்சியோடு வர வேண்டும் என்று நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த நேரத்திலே ஆண்டவருடைய திரு பாதத்திலே மகிழ்ச்சியோடு அமர்ந்து இந்த இறை வார்த்தையை கேட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்த வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறோம். இதோ இந்த திருப்பலியை நாம் தகுந்த விதத்தில் கடந்து செல்ல தடையாயிருக்கிற நம்முடைய பாவங்கள், எண்ணங்கள், தீமைகள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து மன்றாடி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கண்ணியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாம் உள்ள இறைவன் நம் இது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வு கடைத்து செல்வாராக.
ஆமீன்.
இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலை வாழ்வுக்கு எங்களை புதுப்பித்தீ. உம்மக்களாகிய எங்கள் நம்பிக்கையையும் எதிர்நோக்கையும் உறுதிப்படுத்தும். அதனால் உம் வாக்குறுதிகள் உண்மையாக நிறைவேறும் என அறிந்திருக்கும் நாங்கள் அவற்றை மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க செய்தருள்வீராக. உமோடு தூய் ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமென்.
முதல் வாசகம். திருச்சபையை கூட்டி கடவுள் தங்கள் வழியாக செய்த அனைத்தையும் அறிவித்தார்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 14, இறை திருவசனங்கள் 19-28 முடிய. அந்நாள்களில் அந்தியோக்கியாவிலிருந்தும் இக்கோனியாவிலிருந்தும் யூதர்கள் வந்து மக்களை தூண்டிவிட்டு பவுல் மேல் கல்லெறிந்தார்கள். அவர் இறந்துவிட்டார் என்று எண்ணி நகருக்கு வெளியே அவரை இழுத்து போட்டார்கள். சீடர்கள் அவரை சூழ்ந்து நின்றபோது அவர் எழுந்து நகரினுள் சென்றார். மறுநாள் அவர் பர்னபாவுடன் தெருபைக்கு புறப்பட்டு சென்றார். அந்த நகரில் அவர்கள் நற்செய்தி அறிவித்து பலரை சீடராக்கிய பின் லிஸ்திரா, இக்கோனியா, அந்தியோக்கியா ஆகிய நகரங்களுக்கு திரும்பி வந்தார்கள். அங்குள்ள சீடர்களின் உள்ளத்தை அவர்கள் உறுதிப்படுத்தி, நாம் பல வேதனைகள் வழியாக இரையாட்சிக்கு உட்பட வேண்டும் என்று கூறி நிலைத்திருக்கும்படி அவர்களை ஊக்குவித்தார்கள். அவர்கள் ஒவ்வொரு திருச்சபையிலும் மூப்பர்களை தேர்ந்தெடுத்து நோன்பிரிந்து இறைவனிடம் வேண்டி தாங்கள் நம்பிக்கை கொண்டிருந்த ஆண்டவரிடம் அவர்களை ஒப்படைத்தார்கள். பின்பு பிசிதியா வழியாக பம்பிலியா வந்தார்கள். பெருகை நகரில் இறை வார்த்தையை அறிவித்த பின் அத்தாலியா வந்தார்கள். அங்கிருந்து கப்பலேறி அந்தியோக்கியா வந்தார்கள். அங்குதான் அவர்கள் அருள் வழங்கும் கடவுளின் பணிக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டார்கள். இப்போது அப்பணியை செய்து முடித்து விட்டார்கள். அவர்கள் அங்கு வந்ததும் திருச்சபையை கூட்டி கடவுள் தங்கள் வழியாக செய்த அனைத்தையும், அவர் பிற இனத்தவருக்கு நம்பிக்கை கொள்ளும் வாய்ப்பை கொடுத்ததையும் அறிவித்தார்கள். அங்கே அவர்கள் சீடர்களுடன் பல நாள்கள் தங்கினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
பதிலறை பாடல். நீங்கள் கூற வேண்டிய பதில்: ஆண்டவரே, உம் மக்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பர்.
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 ஆண்டவரே, நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள்.
ஆண்டவரே, உம் மக்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பர்.
மானிடருக்கு உம் வல்லமை செயல்களையும் உமது அரசுக்குரிய மாட்சியின் பேரொழியையும் புலப்படுத்துவார்கள். உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு. உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது.
ஆண்டவரே, உம் மக்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பர்.
என் வாய் ஆண்டவரின் புகழை அறிவிப்பதாக. உடல் கொண்ட அனைத்தும் அவரது திரு பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவதாக.
ஆண்டவரே, உம் மக்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பர்.
ஆண்டவரே, உம் மக்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பர்.
Hallelujah.
இயேசுயா பாடுபட்டு இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்து மாட்சியை அடைய வேண்டும். அல்லேலூயா 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 14 இறைவார்த்தைகள் 27-31 வரை. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன். நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம். நான் போகிறேன், பின் உங்களிடம் திரும்பி வருவேன் என்று நான் உங்களிடம் சொன்னதை கேட்டீர்களே. நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் நான் தந்தையிடம் செல்வதை பற்றி மகிழ்ச்சி அடைவீர்கள், ஏனெனில் தந்தை என்னை விட பெரியவர். இவை நிகழும்போது நீங்கள் நம்புமாறு இப்போதே இவை நிகழும் முன்பே சொல்லிவிட்டேன். இனி நான் உங்களோடு மிகுதியாக பேசப்போவதில்லை, ஏனெனில் இவ்வுலகின் தலைவன் வந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு என்மேல் அதிகாரமில்லை. ஆனால் நான் தந்தை மீது அன்பு கொண்டுள்ளேன் என்பதையும், அவர் எனக்கு கட்டளையிட்டபடி செயல்படுகிறேன் என்பதையும் உலகு தெரிந்து கொள்ள வேண்டும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இந்த அருமையான வேளையில் இறைவார்த்தையுடைய பகிர்வோடு சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த இறைவார்த்தை என்பது நமக்குள்ளே ஒரு பொங்கி எழக்கூடிய ஆற்றலாக மாறிக்கொண்டிருக்கிறது. அநேகர் அதை சாட்சியாக எங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு வருகிறீர்கள். அது ஒரு மகிழ்ச்சி. அதாவது உண்மையான வார்த்தை, இறைவார்த்தை கடந்து செல்கிற போது அந்த இடத்துல ஒரு ஒன்றிப்பு, ஒரு நிறைவு, ஒரு அபிஷேகம் இதெல்லாம் நடக்கும். அது நம்ம உங்கள் வீட்டுக்குள்ளே நடக்குதுன்னா நீங்கள் வார்த்தையினுடைய அந்த உண்மையான ஆழத்துக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். சில வேளைகளில் பிசாஸ் என்ன செய்வான், நமக்கு பைபிளில் இருந்து நிறையா சந்தேகங்களை எழுப்புவான். அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க, இங்கே போய் தேடுவீங்க, அங்கே போய் தேடுவீங்க, அவனுக்கு நிறைவு வராது. உங்களுக்கு நல்ல மனிதர்கிட்ட போய் பேசுவீங்க, அவங்க சொல்கிறது எதுவுமே புரியாது. நீங்கள் சரியாக அவங்கள கொண்டு போய் தவறான ஒரு ஆள்கிட்ட நிப்பாட்டுவான், அவங்க பேசுகிறதெல்லாம் அவங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கும். நீங்கள் தவறான ஒரு தளத்தில் போய் நின்றுடுவீங்க. அது ஆண்டவருக்கு விரும்பாத ஒரு தளமாக இருக்கும். இந்த வேலையில் தான் இறைவார்த்தையை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு அழைக்கிறோம். நிறைய பேர் வீடுகளில் நல்ல டெக்கரேஷன்ல, அதாவது எல்லாம் லாக்டவுனாக இருக்கு இல்லைங்களா, அதனால் ஒரு சகோதரர் சொன்னார், அவங்க வீட்டில் அவங்க குடும்பத்தோடு நல்லா மேக்கப்லாம் போட்டுட்டு தான், நல்ல புத்தாடையெல்லாம் அணிஞ்சு, புத்தாடைன்னா நல்ல ட்ரெஸ் அணிஞ்சு உட்காந்து பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்னும் ஆழமாக சொன்னாங்க, எங்கள் வீட்டுக்காரமாக பட்டுப்புடவை கட்டிட்டு தான் உட்காருவாங்க, எங்கள் வீட்டுக்காரமாக வச்சுருக்கிற நகையெல்லாம் போட்டுப்பாங்க அப்படின்னாங்க. நகையெல்லாம் போடுறதுக்கு வெளியில் வேலை இல்லை இல்லையா, அதனால் அதெல்லாம் ஒரு மகிழ்ச்சி தான். கடவுளுக்கு முன்னாடி நம்மை படைக்கும் போது ஒரு உயர்ந்த ஆண்டவர் கொடுத்துருக்கிற ஆசீர்வாதங்களோடு நீங்கள் முன்னாடி உட்காரலாமே, அதில் ஒன்றும் தவறு இல்லையே. ஆண்டவர் கொடுத்த அந்த அபிஷேகமான அந்த வளமையெல்லாம் அவருக்கு முன்னாடி நம்ம படைக்காமல் வேறு யாருக்கு படைக்க போகிறோம்? நம்மளை பார்த்து இச்சைக்குரிய அடையாளமாக நம்மளை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறவங்களுக்கு படைக்கிறத விட கடவுளுக்கு முன்னாடி அந்த சகோதரி செய்த செயல் மிகவும் பெருமைக்குரிய செயலாக நான் பார்க்குறேன். வீட்டுக்குள்ளே தானே இருக்கிறோம், என்ன அப்படின்னு நினைக்காம ஆண்டவருக்கு முன்னாடி நான் உட்கார போறேன். அவருடைய கண்கள்லேருந்து யாரும் தப்பவே முடியாது. அதனால் இந்த சம்பவங்கள், இந்த வார்த்தையினுடைய ஆழம், இதுக்குள்ளே நம்ம கடந்து போகிற போது நம்ம உண்மையாக கடந்து போகிற பிள்ளைகளுக்கு இறைவன் நிறைவான ஆசிரியை கொடுத்து கொண்டே இருக்கிறார். இன்றைக்கி சில பேர் என்னிடத்துல ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. ஒரு சில போதகர்கள் வந்து நம்மளுடைய கத்தோலிக்க திருச்சபையை அவங்க தாக்குறாங்க, அவங்க வந்து இதை பெரிய அழிவின் திருச்சபை அப்படியெல்லாம் சொல்கிறாங்கன்னு சொல்லி இப்போ சமீபமான காலங்களில் ஏதோ ஒரு போதகர் பேசி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்குறாங்க. நம்ம அவங்களுக்கு பதில் சொல்கிறதில்ல என்றைக்குமே, ஏன்னா நம்ம வந்து அதை பற்றி கவலைப்படுறதில்லை. ஏன்னா நம்ம எங்கே நிற்கிறோங்கிறது நமக்கு தெரியும். என் தாய் யார், என் தந்தை யாருன்னு எனக்கு தெரிஞ்சால் போதும். பெற்றோர்களுக்கு தன் பிள்ளை யாருன்னு தெரிஞ்சால் போதும். அடுத்தவன் சொல்கிறத பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம பிள்ளைகளை குறித்து நம்ம அவங்க சொல்கிறத கேட்டுட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள துன்பப்படுத்தக்கூடாது. நம்ம திருச்சபை அந்த மாதிரி வளர்ந்த திருச்சபை அல்ல. வரலாறுகளில் சில சம்பவங்கள் தவறுகள் நடந்திருக்கிறது. திருச்சபை இப்படித்தான் கடந்து வந்து தவறுகளிடமிருந்து கற்றுக்கொண்ட ஒரு திருச்சபையாகத்தான் நம்மளுடைய திருச்சபை இருக்கிறது. வரலாறு புரட்டி பார்த்தீங்கன்னா அதை கோட் பண்ணலாம், அது அப்படி நடந்துச்சு, இது இப்படி நடந்துச்சு, திருச்சபை அழிவின் திருச்சபை சொல்லலாம். இல்லை இல்லை, வரலாறில் எங்கேயுமே தவறு நடக்காமல் கிடையாது. கடவுள் ஒரு பலவீனமான மனித இனத்தை வச்சு தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நம்மளை கூட்டிகிட்டு போகிறார். மோசேவை வச்சு ஆண்டவர் மக்களை வழி நடத்தினார்னா மோசே என்ன பர்ஃபெக்ட் மேனா? இம்பர்ஃபெக்ட் பீப்புளை வச்சு தான் கடவுள் செஞ்சிட்ருக்கிறார். அதனால் இந்த திருச்சபைகளுக்குள்ளே சில சலனங்கள் வருவதெல்லாம் சகஜமாக இருந்தாலும் ஆனால் அதுக்குள்ளேயும் ஆண்டவர் வெளிப்படுகிறார். பாருங்க, ஆண்டவர் வழி நடந்து கொண்டு இருக்கிறார். இப்போ தாவீது அரசர் இருக்கிறாரு, சாலமன் யார், தாவீதுடைய மகன். இந்த சாலமன் எப்படி பிறந்தார், உரியாவுக்கு பிறந்த மகன் சாலமன். இப்போ கடவுள் என்ன தூக்கி குப்பையில் போட்டாரா, தவறாக பிறந்தான்னு? இல்லை, தாவீது அவர் வழியாக மன்றாடிய போது தாவீதினுடைய பாவத்தை மன்னித்து அவருடைய பிள்ளைக்கு அவருடைய பிள்ளைங்கிற அந்தஸ்தை கடவுள் கொடுக்குறார். அப்போது குறைகளை நிறைவாக்கத்தான் கடவுள் இருக்கிறார். அதனால் எல்லாம் பர்ஃபெக்ட் என் பக்கம் அப்படின்னு எவன் சொல்கிறானோ அவன் மேலே நம்ம கொஞ்சம் சந்தேக கண்ணோட தான் பார்க்கணும். தேவ பிள்ளைகளே, ஒரு சில இது வந்து நியாயப்படுத்துறதுக்காக நான் பேசலை, சலனப்படுகிறவர்களுக்காகத்தான் இதை நாங்கள் சொல்கிறோம். 2 பேதுரு 2:10 பார்த்தீங்கன்னாக்க அவங்கள பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, குறிப்பாக கெட்ட இச்சைகள் கொண்டு ஊனியல்பின்படி நடப்பவர்களையும் அதிகாரத்தை புறக்கணிப்பவர்களையும் அவர் தண்டிப்பார். இப்போ கத்தோலிக்க திருச்சபையில் என்ன இருக்குன்னா அதிகாரம் இருக்குதுங்க. பாப்பரசர் இருக்கிறாரு, அவருக்கு கீழே அவருக்கு உதவி செய்யக்கூடிய கார்டினல்ஸ்லாம் இருக்கிறாங்க, அப்புறம் ஆயர் பெருமக்கள் இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் நாங்கள் குருக்கள் இருக்கிறோம், எங்களோட எங்களுக்கு கீழே வேலை செய்கிற ஊழியர்கள் இருக்கிறாங்க. பாருங்கள், ஒரு படிநிலையை நம்ம பார்க்குறோம். இப்போ நாங்கள் கீழ்படியணும், ஆயர்களுக்கும் குருக்களுக்கும் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் நாங்கள் கீழ்படியும், அதிகாரத்துக்கு கீழ்படியணும். அதனால தான் அந்த திருச்சபை அந்த கீழ்ப்படிதலில் போய்கிட்டு இருக்குது. பாப்பரசர் சொல்லிட்டாருனா பிஷப்ஸ் கீழ்படுகிறாங்க. அப்போ பாருங்கள், சில சபைகள் தனிமையாக இயங்க விரும்புகிறாங்க. அவங்களுக்கு என்ன விஷயம்னா, நான் யாருடைய அதிகாரத்துக்கும் உட்பட விரும்பலைன்னு சொல்கிறாங்க அவங்க. ஆண்டவர் தான் எங்களுக்கு நேரடியான அதிகாரம். ஆண்டவர் நேரடியான அதிகாரத்தை வைத்திருக்கிறார் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் ஆண்டவர் அந்த அதிகாரத்தை மனு குலத்தில் இருக்கிற ஒருத்தர் வழியாக தான் அவர் செயல்படுத்திட்டு இருந்தார். அவர் வந்து நேரடியாக நான் காண்டாக்டில் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லலை. அவர் மோசேகிட்ட அந்த அதிகாரத்தை கொடுத்தார், ஆபிரஹாம்கிட்ட கொடுத்தார். இப்படி மனு குலத்தில் ஒரு சிலரை அவர் வைத்து அவர்கள் வழியாகத்தான் இந்த திட்டத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அவரே நேராக வந்து செஞ்சுருந்தா இந்த திட்டத்தை எவ்வளோ ஈஸியாக முடிச்சிருக்கலாம். ஆனால் மனித பலவீனத்தோடு இருக்கிறவர்களை வைத்து செய்கிறதுனால தான் இந்த திட்டங்கள் இவ்வளவு நாட்களாக கடந்து போயிட்டே இருக்குது. ஒரு அந்த திட்டத்தை செயல்படுத்த கடவுள் ரொம்ப போராடி கொண்டு தான் இருக்கிறார் நம்மளை வச்சுட்டு. இப்போ பாருங்கள், அதில் எழுதப்பட்டிருக்கிறது, இவர்கள் துணிச்சல் உள்ளவர்கள், அகந்தை உள்ளவர்கள், மேன்மை பொருந்தியவர்களை படித்துரைக்க அஞ்சாதவர்கள். இவர்களை விட மிகுதியான ஆற்றலும் வல்லமையும் கொண்டுள்ள வான தூதர்கள் கூட அவர்களை ஆண்டவர் முன்னிலையில் பழித்துரைத்து கண்டனம் செய்வதில்லை. வான தூதர்கள் கூட யாரையும் அப்படி பழித்துரைத்து கண்டனம் செய்து தீர்ப்பிடுறதில்லை. இங்கே மனுஷங்க தீர்ப்பிடுறாங்க. பார்த்துக்கொள்ளுங்க, இறைவசனம் சொல்கிறத தான் நம்மளும் சொல்கிறோம். இப்போ பாருங்கள், யூதா திருமுகத்தில் 9வது இறைவசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், தலைமை தூதரான மிக்கேல் மோசேயின் உடலை குறித்து அலகையோடு வழக்காடிய போது அதனை பழித்துரைத்து கண்டனம் செய்ய துணியவில்லை. பிசாசை கூட வானதூதர் என்ன செய்யலை, நீ நாசமாக போவ, இவர்கள் அழிவார்கள், இவர்கள் ரட்சிக்கப்படாதவர்கள், இவன் மீட்பு அடைய மாட்டான் அப்படின்னு சொல்லி பழித்துரைக்கலைங்க. அப்போது இந்த விஷயத்தை நம்ம பார்க்குற போது நம்ம உணர வேண்டிய, வான தூதரே செய்யலை அப்படிங்கிற போது ஒரு சாதாரண மனுஷன் நான் எப்படி இவர்கள் மீட்படைவாங்க இவங்க மீட்பு அடைய மாட்டாங்கன்னு நாம் எப்படி சொல்ல முடியும்? அதனால தான் இந்த வேத வசனத்தினுடைய பின்னணியில் இருந்து தான் நம்ம உணர்ந்து கொள்கிறோம். நம்முடைய தாய் திருச்சபை, நம்முடைய குருக்கள் ஒரு சிலர் கோபத்தில் பேசுகிறது தான், மற்றபடி இந்த திருச்சபையை வழி நடத்தக்கூடிய குருக்கள் ஆயர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா மக்களை ரொம்ப ஒரு தாய் திருச்சபைங்கிற உணர்வோடு தான் வழிநடத்தி கொண்டு இருக்கிறாங்க. ஒரு சில பேர் வந்து என்ன சொல்லுவாங்க, அந்த சபைக்கு போன பத்தில் ஒரு பகுதி கொடுக்கலன்னா நீ நாசமாக போயிடுவ, பத்தில் ஒரு பகுதினா உன்னுடைய குடும்பம் அழிவும், நீ பெரிய பெரிய அழிவுக்குள்ளே போயிடுவ அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் இருக்கிறதெல்லாம் கொடுக்க வேண்டிய ஆயிடுச்சு அப்படின்லாம் சொல்லி சொல்கிறாங்க. அது நான் போய் பார்த்ததில்லை. இப்படி எனக்கு வரக்கூடிய சாட்சியங்களை நாங்கள் உள்வாங்குகிறோம். அவர்கள் இப்போ நம்ம திருச்சபையில் அந்த மாதிரி பத்திலூர் பகுதியை குறித்து நம்ம பேசுகிறதே கிடையாது. இப்போ நாங்கள் தான் ஆசீர்வாதத்தினுடைய பின்னணியில் பேசுகிற போது ஆசீர்வாத தடை அதுலேயும் இருக்குங்கிறத உணர்த்துகிற போது அதை நாங்கள் மென்ஷன் பண்ணுறோம். எந்த பங்குலையாவது பங்கு ஃபாதர் வந்து பத்தில் ஒரு பகுதி எடுத்து வைக்கலைன்னா ஒரு ரூபாய் உள்ளே நிற்கப்படாதரா அப்படி சொல்கிறாங்களா? பத்து ரூபா கொடுக்கறதுக்கு அழுதுகிற குடும்பங்கள் இருக்குது. பத்து ரூபா கொடுத்து பங்கை தாங்கிறதுக்கு அழுது கொண்டு இருக்கிற குடும்பங்கள் இருக்கிறாங்க, எங்களுக்கு தெரியும். பட் ஆனால் அவர்களையும் நாங்கள் அன்பு செய்து கொண்டு தான் இருக்கிறோம். நாங்கள் பணத்தை வைத்து அந்த பிள்ளைகள், இது தாய் திருச்சபை, ஏன்னா பிள்ளைகள் என்ன கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத உணர்ந்து தாய் பேசுவாள். அதே தாய் திருச்சபையில் இருக்கக்கூடிய தாய் உள்ளத்தோடு இருக்கிற குருக்கள் அப்படியாகவே என்ன செய்கிறாங்க, திருச்சபையை வழிநடத்தி கொண்டு இருக்கிறாங்க, மக்களை வழிநடத்துகிறாங்க. ஒரு பங்கில் நான் இருந்தப்போ ஒருத்தர் வந்து அஞ்சு ரூபா கொடுத்தாங்க, அஞ்சு ரூபா காணிக்க அவங்களால் கொடுக்க முடியும், அஞ்சு ரூபா கொடுத்தாங்க. நான் கேட்டேன், இந்த அஞ்சு ரூபாயை வச்சு என்ன செய்யலாம்னு நினைக்கிறீங்க? ஒரு மாதத்துக்கே நீங்கள் அந்த அஞ்சு ரூபா கொடுக்குறீங்க. பாருங்கள், இங்கிட்ட மாதா இருக்கிறாங்க, இங்கே சூசைப்பர் நிற்கிறார், ரெண்டு சைடில் இருப்பாங்க. நான் கேட்டேன், ஒரு டீ வாங்கி மாதாவுக்கும் சூசைப்பரும் கொடுக்கணுன்னா கூட நீங்கள் கொடுத்த அந்த அஞ்சு ரூபாயில் அப்போ ஆறு ரூபா டீ இருந்துச்சு, இப்போ தான் பத்து ரூபாய் ஆயிடுச்சு, அப்போ ஆறு ரூபா இருந்துச்சு. நீ கொடுத்த அஞ்சு ரூபா பத்தாது, நான் ஒரு ரூபா போட்டால் தான் ஒரு டீ வாங்கி, அது ஒரு மாதத்துக்கே ஒரே ஒரு டீ வாங்கி, அதையும் பப்பாதியாக பிச்சு கடையில் போய் டீ வாங்கிட்டு வந்தால் எப்படி இந்த நாலே முடக்கில் அந்த கிளாஸில் அவ்வளோத்தான் இருக்கும், அதை ரெண்டாக பிரித்து மாதாவுக்கு சூசியப்பருக்கும், அதுவும் மாதத்தில் ஒரு டீயில், அது அரை டீ தான் உன் காசு அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு புரியுது. இப்படி புரிய வைக்கிறோம் நம்ம. அதை காசுக்காக நான் பேசலை, பணத்துக்காக நம்ம பேசலை. இப்படி குழப்புகிற மக்கள் நம்மளை சுற்றி இருக்கிறாங்க. நீ குழம்பி போகாது, அவ்வளோதான் நம்ம சொல்லுகிறது. அவர்கள் அப்படி போய், அதாவது கடவுளுடைய இன்றைய வாசகத்தில் இரண்டு காரியத்தை நான் வந்து மையமாக வச்சு இன்றைக்கு உங்களோட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஏன்னா முதல் வாசகத்தில் வரக்கூடிய அந்த 27வது இறைவசனமும், நற்செய்தி வாசகத்தில் வரக்கூடிய 27வது இறைவசம், இதை தான் நான் எடுத்திருக்கிறேன். அங்கிட்டு 27, இங்கிட்டு 27, இன்றைக்கி ரெண்டு 27 ஒன்றா வந்து அமைஞ்சிருக்கு பாருங்கள். அதில் வரக்கூடிய அந்த வார்த்தைகளை பாருங்கள். அவர்கள் என்ன செய்கிறாங்க, அங்கு வந்தது திருச்சபையை கூட்டி கடவுள் தங்கள் வழியாக செய்த அனைத்தையும் அவர் பிற இனத்தவருக்கு நம்பிக்கை கொள்ளும் வாய்ப்பையும் கொடுத்ததையும் அறிவித்தார்கள். கடவுள் என்ன நன்மை செய்கிறாரோ அதை அறிவித்து தான் நம்மளுடைய ஆதி திருச்சபையில் திருச்சபையை வளர்த்தாங்க, மக்களை கூட்டி சேர்த்தாங்க, நன்மை தனம் வெளிப்பட்டுச்சுங்க. பாருங்கள் அடுத்தது இங்கே என்ன ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள். இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன். நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல, நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம். அந்த இறைவசனத்துக்கு இந்த இறைவசனத்துக்கு ஒரு தொடர்பை நான் பார்க்குறேன். இயேசு சாமி சொன்னார், நீ வந்து மருளாத, நீ அலையாத, நீ வேதனைப்படாத. இப்போ ஒரு போதகர், நான் வந்து ஒரு போதகராக நிற்கிறேன் அப்படின்னா, நான் பேசுகிறத கேட்குறவங்க அந்த இறைவசனத்தை கேட்டு உள்ளத்தில் மகிழ்ச்சி அடையணும், இந்த அமைதியை உணரணும். என் நான் பேசக்கூடிய வார்த்தையை கேட்டு அங்கே இருக்கிறவன் வந்து ஒரு வெறி கொள்கிறான் அப்படின்னா, அடுத்தவனை அடிக்கணுன்ற ஒரு உணர்வுக்குள்ளே போகிறாங்கன்னா, அல்லது அடுத்தவனை நான் வந்து எப்படியாவது போய் நான் ஒரு பத்து பேரை எப்படியாவது அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, என்னிடமிருந்து வரக்கூடிய செய்தி கடவுளின் செய்தியா, இந்த அமைதியின் செய்தியா? அவர்கள் எல்லாத்தையும் சொல்லி பிற இனத்தவரை நம்பிக்கை கொள்ள வாய்ப்பை கொடுத்து அறிவித்தாங்களே, அது அந்த செய்தியா? கண்டிப்பாக இருக்க முடியாது. பாருங்களேன், திரைப்படம் ஒன்று பார்த்தேன், ஒரு ஒரு சைக்கலாஜிக்கலி ஒரு நல்ல மூவி அது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் அதனால் ஒரு அந்த படத்தை நான் பார்த்தேன். என்ன படம் அப்படின்னா, கராத்தே கிட்னு ஒரு படம் வந்துச்சு. கராத்தே கிட், இது குழந்தைகளுக்காக ஒரு மன எழுச்சியை ஊட்டக்கூடிய ஒரு படம், விடாமுயற்சியை உருவாக்கக்கூடிய ஒரு படம். அந்த படத்தை நான் பார்த்தபோது அந்த படத்தில் இரண்டு கேரக்டர்ஸ் காட்டுறாங்க. ஒரு கேரக்டர் ஹீரோ கேரக்டர், அவர் அந்த கராத்தேவை பாசிட்டிவாக சொல்லி கொடுக்குறார். யாரையும் வந்து நம்ம தவறான முறையில் அட்டாக் பண்ணக்கூடாது, நேர்மையாக அதில் அட்டாக் பண்ணணும், அதில் வந்து அடுத்த அப்போனண்ட்டுக்கு வந்து அழிவு வரக்கூடாது, கையில் முறிக்கக்கூடாது, உடைக்கக்கூடாது, அந்த விளையாட்டினுடைய வரைமுறையை வைத்து ஆட வேண்டும் அப்படின்னு சொல்லி நேர்மையாக எடுத்து செல்லக்கூடிய கேரக்டர் அந்த ஹீரோ கேரக்டர். இன்னொரு வில்லன் கேரக்டர் வந்து கையை உடைச்சிடணும், நீ தோக்க போறியா, அவனை உடைச்சி விளையாடு, அவன் கால் உடைச்சாலும் பரவாயில்ல, அவன் அழிஞ்சாலும் பரவாயில்ல. பாருங்கள், இன்றைக்கி இந்த ரெண்டு கேரக்டரை நம்ம உலகத்தில் பார்க்குறோம். ஒரு போதகர் இங்கே நிற்கிறாருன்னா தன் இனத்தை எப்படிப்பட்ட இனமாக மாற்ற விரும்புகிறார்? ஆண்டவருடைய இந்த அமைதியை கொடுக்கக்கூடிய இனமாக மாற்ற விரும்புகிறாரா, இல்லை எப்படியாவது போய் நீ 50 பேரை நீ டிஸ்டர்ப் பண்ணி அவன் குடும்பத்தை அழித்து நீ வந்து ஆண்டவருடைய வார்த்தையை உள்ளே வச்சுட்டு வா அப்படி சொல்கிறாங்க. அப்போது இறை வார்த்தையை கேட்குற போது எனக்குள்ளே ஒரு அமைதி, எனக்குள்ளே ஒரு பெருமை வருதுன்னா அதுதான் ஆண்டவர் கொடுக்கிற செய்தி. அதை அல்லாமல் வேறு எவன் எந்த செய்தியை பைபிளை வச்சுக்கிட்டு கொடுத்தாலும் அவன் தீயவன், ஆண்டவரை சாராதவன். 1000 பேர் நிற்கலாம், 10000 பேர் நிற்கலாம், 100,000 பேர் நிற்கலாம். எலியா இறைவாக்கினர் கர்மேல் மலையில் அங்கிட்டு பார்க்குற 450 பொய் வாக்கினர்கள் நிற்கிறாங்க. இங்கே ஒரு ஆள் தான் நின்னாருங்க, ஒரு மனுஷன் தனியாக நிற்கிறார் எலியா இறைவாக்கினர். பாருங்கள் அந்த கூத்தெல்லாம் நீங்கள் பைபிளை படித்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். இந்த பாகால் தெய்வத்துக்கும் யாவே தெய்வத்துக்குமான போராட்ட களத்தை அந்த கர்மேல் மலையில் காட்சி மிக அழகாக விவரிக்கப்பட்டிருக்கும். இன்றைக்கு ஒரு பொய்யான ஒரு பரப்புரை அறிவிக்கப்பட்டு கொண்டு ஆண்டவருடைய பெயரால் எல்லாம் நடப்பதை போல. அதுக்கு தான் நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறோம், நீங்கள் ஆவிக்குரிய பிள்ளைகளாக மாறினா மட்டும்தான் யார் உண்மை யார் பொய்ங்கிறத நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அப்போது நாம் ஆண்டவருடைய பெயரால் நம்ம கடந்து செல்லணும். அப்போ அதுக்கு தான் சொல்கிறோம், உன் குடும்பத்தை, உன்னுடைய வீட்டை, நீ இருக்கக்கூடிய அந்த இடத்துல ஒரு அமைதி கொடுக்கக்கூடிய இயேசுவை நீ நம்புறியா? அப்போ நீ உன்னிடத்துலேருந்து என்ன வரணும்னா, இயேசு சாமி சொன்ன இந்த வார்த்தை வரணும், நான் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன்னு சொன்னார். அப்போ நீ வெளியில் போய் ஒன்று கொடுக்கும்போது உன்னிடமிருந்து அமைதி வரணும். அவர் சொல்கிறாரு, நான் தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல. அப்போ இந்த சபையை நான் நடத்துகிறேன், என்னுடைய மக்கள் இங்கே 1000 பேர் வராங்க. இப்போ அந்த மக்களுக்கு நான் ஆண்டவருடைய அமைதியை கொடுத்தேன்னா அந்த அமைதியை வாங்கிக்கிட்டு அவங்க போய் என்ன கொடுப்பாங்க? அமைதியை கொடுப்பாங்க. நான் வெறுப்பை கொடுத்துருந்தேன்னா, ஆண்டவருடைய பேரால் வெறுப்பை, மற்றவங்கள் மீது வைக்கிற வெறுப்பை கொடுக்குறேன் அப்படின்னா அவர்கள் என்னத்தை கொடுப்பாங்க? வெளியில் போய் வெறுப்பை கொடுப்பாங்க. எங்களுடைய இந்த மாதம் வந்து மாதாவினுடைய மாதம். அதை குறித்து நாங்கள் ஒரு நாள் மாதாவை குறித்து நாங்கள் பேசுவோம், அன்னை மரியாளை குறித்து பேசுவோம். அருள் நிறைந்தவர் என்று விவிலியத்தில் சொல்லப்பட்ட கேரக்டர் வேறு யாருமே கிடையாது. கடவுளாலேயே, கடவுளால் சொல்லப்பட்ட செய்தியை தான் வானதூதர்கள் வந்து சொன்னாங்க. அப்போ கடவுள் ஒரு ஒரு மனுஷியை பார்த்து, ஒரு மகளை பார்த்து அருள் நிறைந்தவர் என்று சொல்லப்பட்ட அந்த தாயை இன்று எத்தனை சபையார்கள் அவதூறு பேசி கொண்டு இருக்கிறாங்க. எத்தனையோ வார்த்தைகள். ஒரு சில பேர் பேச மாட்டாங்க, அமைதியாகிடுவாங்க. அன்னை மரியாதை பற்றி பேசணும் அப்படிங்கிற ஒரு சூழல் வந்ததுன்னா அவங்க எதுக்கு இந்த ராங் கேரக்டரை நம்முடைய சர்மனில் கொண்டு வரணும்? அப்போ அவங்களுடைய மனசுக்குள்ள வாயில் அமைதி இருந்தாலும் அது நிறைவான அமைதி அல்ல, அது மயான அமைதி, அது வேதனை. அவங்க அமைதி, அம்மா அன்னை மரியாதை குறித்து பேசக்கூடாது. இன்னும் அவ அந்த கேரக்டரை உள்ளே கொண்டு வந்தால் சபையை ஏற்றுக்காது என்ன? ஏன்னா அந்த சபை எல்லாருமே அவரை குறித்து ஆப்போசிட்டில் இருக்கிறாங்க. இந்த தாய் அப்படிப்பட்ட பிளவை ஏற்படுத்த வந்த தாயா? யோசித்து பார்க்கணும். ஆண்டவருடைய பிள்ளைகள், கடவுள் இயேசு கொடுக்குற அமைதி தரும், அவர் கொடுக்குற அமைதி உலகம் தரும் அமைதி போன்றதல்ல. அப்போ நான் கொடுக்குற அமைதி, இயேசுவினுடைய அமைதி உலகம் தருகிற அமைதியை போன்ற ஒரு அமைதியாக இருந்துடக்கூடாது. இப்போ நான் அப்படிப்பட்ட அமைதியை கொடுக்குறேன்னா எண்ணிக்கை கூடும், எண்ணிக்கை கூட்டிகிட்டே இருக்கும். இப்போ நாங்கள் வந்து இங்கே தியானம் நடத்துகிறோம், பொய்யான பறைப்புரைகள் செய்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், குருடர் பார்க்கிறார், முடவர் நடக்கிறார். உண்மையாக நடந்தால் நடந்துட்டு போடும், பொய்யா பரப்புரை செய்தால் இந்த இடம் பத்தாது எங்களுக்கு. இன்றைக்கி நிறைய காரியங்கள் அப்படி நடந்து கொண்டு இருக்கிறது. கடவுளுடைய பேரால் பிசாசானவன் நிறைய சபையாருக்கு உதவி செய்து கொண்டு இருக்கிறான். ஏன்னா அவங்க சொல்லக்கூடிய பொய் ஆண்டவருடைய திட்டத்திலிருந்து அவர்களை விலக்கி வைக்கிறார். நிறைய காரியங்கள் நம்ம யோசிக்கணும் தேவப்பிள்ளைகளை. அதாவது இந்த வேதம் என்பது இந்த பைபிளில் இருக்கிற விஷயங்கள் மட்டுமல்ல, ஆண்டவருடைய காரியங்கள் இன்னும் எழுதப்படாத எத்தனையோ காரியங்கள் நம்முடைய அறிவாலும் ஆற்றலாலும் அறிந்து செயல்படுத்தப்பட வேண்டியதாக இருக்கிறது. பைபிள் மட்டும்தான் கடவுள் வேலை செய்யக்கூடிய ஒரு வெளிப்படுத்தக்கூடிய அடையாளமாக மட்டும் நம்ம வைத்து பேச முடியாது. இதை கடந்த எத்தனையோ விதமான அடையாளங்கள், அப்போ இது பைபிளில் இல்லை அங்கிருந்து வருது நம்ம ஏற்றுக்க மாட்டேன் சொல்ல முடியாது. தேவப்பிள்ளைகள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இறைவார்த்தையை நெகேமியா 8:5 சொல்லப்படுகிறது, இஸ்ரா மக்களை விட உயரமான இடத்தில் நின்றதால் அவர் திருநூலை திறந்தபோது எல்லா மக்களும் அதை பார்த்தார்கள், திருநூலை திறந்தபோது எல்லா மக்களும் எழுந்து நின்றார்கள், மாபெரும் கடவுளாகி ஆண்டவரை அவர்கள் வாழ்த்தினார்கள், மக்கள் எல்லோரும் கரங்களை உயர்த்தி ஆமேன் ஆமேன் என்று பதில் உரைத்தார்கள், பணிந்து முகங்குப்புற விழுந்து ஆண்டவரை தொழுதார்கள். ஆண்டவரை நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை இப்படி ஏற்றுக்கொள்ளணும். அப்போ அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னால் அந்த வார்த்தையினுடைய ஆழத்தை அவர்கள் அறிந்திருந்தார்கள். இந்த வார்த்தை என்னை ஏமாத்தாதுன்னு அவங்க நம்பினாங்க. இன்னைக்கு நாம் அப்படிப்பட்ட வார்த்தையை கொடுக்கிற பிள்ளைகளாக மாறணும். நீங்களும் உங்கள் வீடுகளுக்குள்ளே கொடுக்கணும் இந்த வார்த்தையை. இந்த வார்த்தைக்கு நீங்கள் இப்படிப்பட்ட பணிந்து கிடக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். அப்போ உன் வீட்டுக்குள்ளே அதிசயம் நடக்கும். நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி எங்கள் வீட்டில் பேய் பிடிச்சிருக்கு, எனக்கு பேய் பிடிச்சிருக்கு, என்கிட்ட பேய் பேசுது. தேவ பிள்ளைகளே, பேச்சை முதல்ல நிறுத்தணும். உனக்கிட்ட பேய் இருக்குன்னு பேய் வந்து சொன்னதா? அப்போ நீ என்ன, உன்கிட்ட இல்லாத ஒன்றை நீ உணர்ற? ஏதோ ஒன்று என்னை ஆட்டி படைக்கிறது உணர்றியா? பேய் இருக்குதுன்னு நீ கன்ஃபார்ம் பண்ணக்கூடாது. எது இல்லைங்கிறத நீ கன்ஃபார்ம் பண்ணு. ஊழியக்காரர்களுக்கு நான் சொல்வது இதுதான். உன் வீட்டுக்குள்ளே எவனாவது வந்து கண்ணை மூடி நான் இந்த வீட்டுக்குள்ளே பேய் இருக்குதுன்னு சொல்கிறான்னா அவனை நம்பாத. அவன் பேய்க்கோட பேயோட ஏஜெண்ட். ஒரு முறை ஒரு ஊழியக்காரரோட போகும்போது அந்த வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. அப்போ நாங்கள் போனோம். நான் குருவானவர். அந்த அவர் வந்து ஒரு சாதாரண லேமேன், லே ப்ரீச்சர், ஊழியர். உள்ளே போன உடனே அவருடைய முகமெல்லாம் அப்படியே மாறிடுச்சு. அப்படியே மாறிட்டு அவர் என்ன செய்கிறார், அப்படியே பார்க்குறாரு, மேலே பார்க்குறாரு, இப்படி பார்க்குறாரு. எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. எதுக்கு பார்த்தாரு? எது தேடுறாராம் பேய் எங்கே இருக்குன்னு. நீ எதுக்கு போய் பேயை பார்க்குற? தேவ பிள்ளைகளை, இன்றைக்கி நிறைய பேர் அந்த பேயை சொன்ன உடனே நம்ம மக்கள் பின்னாடியே வந்துடுவாங்க. அப்படி வரவங்கள்ட்ட என்ன செய்கிறது? அவங்களை ஏமாத்துறது, காசை கொடு, அதை கொடுன்னு. ஊழியக்காரன் யாராக இருந்தாலும், அவன் இந்த சபையில் இருந்தாலும் சரி, எந்த சபையில் இருந்தாலும், தயவுசெய்து ஆண்டவருக்குள்ளே உண்மையாக வருவோமே. ஏன் நம்ம பொய்த்தனத்தை விட விளையாடணும் நம்ம? ஏன் ஆண்டவர் இதை விரும்புகிறாரா? எலியா இறைவாக்கினர் உண்மையாக ஒருத்தர் தனியாக நின்னாருங்க. அங்கிட்ட 450, நீ 1000 பேர் அங்கிட்ட நிற்கட்டுங்க, 10,000 பேர் நிற்கட்டும், நீ ஏன் கவலைப்படுற? நீ ஏன் புலம்புற? அவன் என்னைய காரி உமிழ்ந்துதான் அவன் வாழணும்னு நினச்சா வாழ்ந்துட்டு போகிறான். திருத்தூதர் பணி 8வது அதிகாரத்தில் சிமியோனுங்கிற மந்திரவாதியை பார்த்தோம். அவன் சொல்கிறான், ராயப்பரை கூப்பிட்டு, ஐயா நீ யார் மேலெல்லாம் கையை வைக்கிறியோ அவங்க மேலெல்லாம் ஆவியானவர் வரார், நானும் கொஞ்சம் காசு கொடுக்குறேன், என் மேலையும் வச்சு விடு, அந்த வல்லமை வரட்டும். தேவ பிள்ளைங்களே, அவர் சொல்கிறாரு, நீ பணத்துக்காக நீ வந்து நிற்கிற, பணத்தை வச்சு நீ ஆவியானவரை வாங்கலான்னு நினச்சில்ல, உன் பணத்தோடு நாசமாய்ப்போ அப்படிங்கிறாரு. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கி அதிகாரம் இன்றைக்கி கொடுக்கப்படுகிறது. பிசாசு கொடுக்குறான், பணத்தை கொடுக்குறான், சபைகளில் கூட்டம் குவியுது. இதெல்லாம் எங்கே நடக்குதோ அங்கெல்லாம் ஆவியானவர் இருக்க முடியாது. மாற்று அடையாளமான ஆவி அங்கே வேலை செய்யுது, அதுவும் வல்லமையை செய்யுது, அதுவும் வல்லமையான காரியத்தில் மக்களை கூட்டுது. எளிய மக்கள் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் திக்காடி நிற்கிது. தேவ பிள்ளைகளே, நம்ம ஆண்டவருக்குள்ள உரிமையோடு மன்றாடுவோம். ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் உள்ளக்குள்ள வைக்கணும். 2 கொரிந்தியர் 3:15 ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டு, இன்று வரை மோசையின் திருச்சட்டம் வாசிக்கப்படும் போதெல்லாம் அவர்களின் உள்ளத்தை ஒரு துறை மூடி இருக்கிறது. தேவ பிள்ளைகள், நம்ம உணரணும், நம்மளுடைய உள்ளத்தை ஒரு திரை மூடி இருக்குதா? அது என்ன திரை? அது பயத்தின் திரையா? ஐயோ நான் இங்கே இருக்கிறேனே, இது உண்மையா, அது உண்மையா? நீ ஏன் அலைக்கழிக்கப்படுற? கத்தோலிக்க திருச்சபைக்குள்ளேயே நீ கத்தோலிக்கனா வாழணும், உண்மையான கத்தோலிக்கனா வாழணும். நீ இருக்கிற சபைக்குள்ள நீ உண்மையான அந்த சபையினுடைய ஊழியனா வாழணும். நாங்கள் எந்த சபையும் அருவறுப்பாக பேசுவதில்லை, நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். பாருங்க, திருச்சபை அங்கீகரிக்கிறது. ஓகே, அங்கே இருக்கிறீங்களா? இருங்க, எந்த இடத்துல இருக்கிறியோ அந்த இடத்துல இருந்து நீ ஆண்டவருக்குள்ளே போ என்று நாங்கள் சொல்லுகிறோம். அதற்காக கத்தோலிக்க திருச்சபை சரியானதல்ல என்று நாங்கள் ஒரு நாளும் சொல்வது கிடையாது. தேவ பிள்ளைகள், நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த கத்தோலிக்க திருச்சபை பல ஆண்டுகளாக பல கட்டங்களிலே வேதனைகளோடும் மகிழ்ச்சியோடும் ஆசீர்வாதங்களோடும் கடந்து வந்த திருச்சபை. இந்த திருச்சபைக்குள்ளே ஒரு முழுமை இருப்பதை நீங்கள் உற்று பார்த்தால் உணர முடியும். இந்த முழுமையை விட்டுட்டு நீ வெளியில் போகிறீங்க அப்படின்னா, இதை விட பெஸ்ட்டு அங்கே இருக்குன்னு நினைக்கணும். அது பெஸ்ட்டாக இருந்ததுன்னா உன் சபைக்கு 1000 பேர், கோடி கோடியான மக்கள் கூடி வரணுமே. ஏன் அந்த கூடுகை அங்கே நடக்கலை? கொஞ்ச நாள் அந்த சபை உடஞ்சி அங்கிட்டு ஓடுதே, ஏன் பிளவு? அது ஒற்றுமையின் சபையாக இருந்ததுன்னா, ஆண்டவர் சொல்லக்கூடிய உலகம் தரக்கூடிய அமைதி போன்றதல்ல, அது வித்தியாசமான அமைதி உன்னுடைய சபை கண்டுபிடிச்சு கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த சபையை நோக்கி ஆண்டவருடைய பிள்ளைகள் ஓடி வரணுமே. இத பிரான்சிஸ் சலேசியார் சொல்லுவார், அழகாக சொல்லுவார், எ பேரல் ஆஃப் வினிகர் கேன் நாட் அட்ராக்ட் எ பீ, சிங்கிள் டிராப் ஆஃப் ஹனி கேன் அட்ராக்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் பீஸ் அப்படின்வார். அதாவது என்னென்னா, ஒரு ட்ராப் ஹனியை விட்டிங்கன்னா போதும், தேன் 1000 ஈக்களை அது இழுத்துட்டு வரும். ஒரு பேரல் ஆஃப் வினிகரை நீங்கள் கீழே ஊற்றி விட்டாலும் ஒரு ஈ கூட வராது. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கி நாம் யோசிக்கணும். ஆண்டவருடைய பிள்ளைகள் அறிவு சார்ந்த நிலைக்குள்ளே, ஜென்ம பாவத்தினுடைய அந்த வேதனைக்குள்ளே ஆரம்பத்தில் என்ன நடந்துச்சோ அதுதான் இப்போ உலக முடிவில் நடக்குது. கடவுள் எப்படி தொடர்பு படுத்தி மரத்தால் விழுந்தவனை மரத்தாலேயே அவர் எழ செய்தார், அதே மாதிரி பிசாசு ஆரம்பத்தில் ஜென்ம பாவத்தில் விழ செய்த மனுஷனை மீண்டும் அது ஜென்ம பாவத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போகுது. அந்த ஜென்ம பாவம் என்னன்னா, கடவுளுடைய அந்த காரியத்தை விட்டுட்டு நம்ம எண்ணத்தை மேலே வைக்கிறது. இன்னைக்கு பைபிளில் உண்மையாக கடவுள் சொல்லியிருக்கிற அந்த தாழ்ச்சியோட நிறைய பேர் இந்த பைபிளை தூக்கி கையில் வச்சுக்கிட்டு அவங்க சுற்றலைங்க. நிறைய பேர் அவர்கள் எண்ணத்திற்கு ஏற்ற மாதிரி இந்த வேர்ட் ஆஃப் காட் இருக்குதான்னு பார்க்குறாங்க. அதுதான் ஜென்மப்பாவம். ஏசு கடவுள் சொன்னார், இந்த பழத்தை நீ சாப்பிடாதன்னு சொன்னார். ஏன் சாப்பிடக்கூடாது தெரு, இதை சாப்பிட்டா நீ செத்துருவ, அவ்வளோதான், நீ சாப்பிடாத. ஆனால் பாருங்கள், கடவுளுடைய வார்த்தையை கீழே வச்சுட்டு பிசாசு விளக்கமாக சொன்ன அந்த வார்த்தை அவங்களுக்கு பிடித்தமாக இருந்துச்சு, அது அவங்களுக்கு சார்பாக இருந்துச்சு, அது மேலே வச்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு வேத வசனங்கள் அவர்களுக்கு சார்பாக கொடுக்கப்படுகிற போது அவரவர்கள் அந்த சபையை பிடித்தமான ஒரு சபையாக மாற்றிக்கொண்டு அவரவருக்குரிய தளத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க. அங்கே என்ன இல்லை, அதிகாரம் இல்லை. நீ யாருக்கும் அதிகாரத்துக்கு உட்பட தேவையில்லை. அப்போ நீ ஒரே ஒரு கடவுளுக்கு தான் நேர அதிகாரம். கடவுள் அப்படிப்பட்ட காரியத்தை ஒரு நாளே அங்கீகரிப்பது கிடையாது. கடவுள் இந்த உலகத்தில் ஒரு திருச்சபையை கட்டுறாரு. அந்த திருச்சபையில் இப்படிப்பட்ட அதிகாரங்கள் உண்டு. ஏன் பேதுருவிட்ட அந்த பொறுப்பை கொடுக்கணும் அவர்? ஏன் ரெண்டு பேர் வந்து வலப்புறம் உட்காரன் இடப்புறம் உட்காரன்னு கேட்டவங்கள அவரை வந்து தள்ளி வைக்கணும், அது என்னுடைய திட்டமல்லன்னு சொல்லி அவர்களை புறம்பே தள்ளினார? ஏன்? கல்லறையை பார்க்க ராயப்பரும் யோவான் ஓடுறாங்க. பேதுருவும் யோவான் ஓடுகிற பொழுது யோவான் சொல்கிறாரு, நான் முன்னாடி ஓடிட்டேன், நான் தான் முந்தி ஓடுறேன் கல்லறையை பார்க்க. ஆனால் பேதுரு வர வரைக்கும் அவர் காத்திருக்கார், அவர் உள்ளே போகலை. ஏன்? அதிகாரம். பேதுருவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரம் முதல்ல அவர் பார்த்துட்டு சொல்லணும், இதுதான் தாழ்ச்சி, இதுதான் திருச்சபை. இதை அருவருக்கிற வேண்டாம் என்று சொல்லுகிற எந்த திருச்சபையும் ஆண்டவருடைய தளத்திலிருந்து தான் வேலை செய்கிறார்களா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிற பாருங்கள். இன்னொரு அடையாளத்தை கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கிற நமக்கு ஒரு பெரிய அழுத்தம் இருக்கு, ஆழம் இருக்கிறது. என்னன்னா, குருக்கள் நாங்கள்.
Ich bin Lorenz Holder. Und ich mache Fine Art Action Sport Fotografie. Ich bin ja ein wirklich großer Fan von Architektur, von klaren Linien, Symmetrien. Und das gepaart mit einem tollen Licht, das war eigentlich so, dass es mir sofort ins Auge gestochen hat, wo ich diese Location hier gesehen habe. Und für mich war sofort klar, da muss man einfach fotografieren. Also ein guter Tipp für jeden, der irgendwie eine tolle Location gefunden hat, ist erstmal wirklich durchzugehen, das auf sich irgendwie so ein bisschen wirken zu lassen und, ich sag's immer, so ein bisschen die Location einatmen. Kannst du 1 Zentimeter in die Richtung gehen? Ich wurde auch oft gefragt, warum ich nicht einfach Architekturfotografie oder Landschaftsfotografie mache. Und mir fehlt da oft so ein bisschen was. Ich finde, ein Architekt hat sich was überlegt und hat sein Kunstwerk hingestellt. Und wenn ich das einfach nur abfotografieren würde, dann habe ich ja sein Kunstwerk fotografiert. Ich möchte aber irgendwie selber ein bisschen kreativ Kunst erzeugen. Und da brauche ich eben so ein bisschen den Athleten, um meinen Bildern auch eine eigene Handschrift zu geben. Und dann schmeißt, genau. Ja, probieren wir es mal. Action Sport und vor allem die Action Sport Fotografie ist eben das, wo ich mich am kreativsten austoben kann und meine Bilder, die ich im Kopf erzeuge, umsetze. Und das macht mir einfach am meisten Spaß. Wenn ich dann später meine Bilder an der Wand sehe, wenn ich davor stehe und sage, ja, das ist das fertige Produkt von dem, was ich vorher mir im Kopf überlegt habe. Und wenn man dann davor steht und es hängt an der Wand, dann ist es einfach ein unglaublich schönes Gefühl. Ich bin mittlerweile schon über 10 Jahre bei Whitewall als Kunde, bevor ich jetzt dann in dieses Ambassador-Team gekommen bin. Und der einfache Grund ist, weil ich unglaublich fasziniert war von der Qualität von den Drucken. Ich wurde nie enttäuscht. Ich habe nie einen Druck bekommen, der irgendwie nicht so war, wie ich es mir vorgestellt habe.
இப்போ குரு, இந்த குருக்கள் எதற்காக வைக்கப்பட்டிருக்கிறாங்க? குருத்துவம் என்பது விவிலியத்திலிருந்து நமக்கு கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய இது. பழைய ஏற்பாட்டிலிருந்து வரக்கூடிய ஒரு குருத்துவ இனம் ஒன்று உண்டு. அது தொடர்ச்சியாக நடத்தப்படுகிற இடம் கத்தோலிக்க திருச்சபை. நாங்கள் குருவாக இருக்கிறோம். நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க 14 வருஷம் நாங்கள் படிக்கிறோம். 10 வருஷம் வச்சுக்கோங்களேன், 10-12 வருஷங்களாவது நாங்கள் படிச்சுட்டு தான் வெளியில் வரோம். அந்த படிக்க போகிற இடத்துல எங்களை என்ன, நாங்கள் இப்படி வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு இப்போ கல்யாணம் பண்ணாமல் வந்து நிற்கிறோமே அப்படிங்கிறதுக்காக எங்களை அங்கே தங்கத்தட்டில் தாங்குறாங்களா? இல்லைங்க. செமினேரிக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா கடுமையான வாழ்க்கை முறை, உணவில் கட்டுப்பாடு, காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், கோயிலுக்கு போகணும், அந்த டைம் டேபிளெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும்னா சீப் போன் ஆகிடும். இதுக்கு ஒரு பக்கம் இருக்கிற போது எங்களுக்கு ரிமார்க்கு கொடுப்பாங்க, நீ ஒழுங்காக இல்லை, நீ வந்து உன்னுடைய செயல்பாடு இப்படி இருக்குது, அப்போ நாங்கள் என்ன செய்யணும், அதை தாழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளணும். நிறைய வாங்கியிருக்கோம், நான் வாங்கியிருக்கிறோம். திடீர்னு கூப்பிட்டு அவங்க ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் எங்களை யூ ஆர் நாட் ஃபிட், ஐ எம் கோயிங் டு சென்ட் யூ அவுட்னுவாங்க. அப்போ கைகாலெலாம் உதறும். அப்புறம் நம்மளுக்கு வேலை கொடுப்பாங்க, அங்கே ஒர்க்கில் நிறைய வேலைகள் இருக்கும். கக்கூஸ் கழுவணும், நான் கழுவிருக்கிறேன். அங்கே டியூட்டி போடுறப்போ அந்த பிரதர் வந்து என்னையே கக்கூஸ் கழுவ போட்டுகிட்டே இருந்தார். எனக்கு லீடர், அங்கே ஒரு காமன் லீடர் இருப்பார். ஒரு நாள் நான் கோவம் வந்துட்டு அவர்கிட்ட போய் கேட்டேன், என்ன இது, நான் என்ன கக்கூஸ் கழுவுறதுக்காகவே வந்திருக்கிறேன், நான் இங்கே என்னையே போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டப்ப அவர் சொன்னார், ஆல்பர்ட் கோச்சிக்காதையா, நீ தாயா நல்லா கக்கூஸ் கழுவுற அப்படின்னாரு. ஏன்னா நான் கொஞ்சம் சீரியஸாக வேலை செய்வேன், அதையும் ஆண்டவருடைய வேலை தானே அப்படின்னு சொல்லி, மற்றவன் போனால் தண்ணி ஊற்றிட்டு வந்துடுறா ஐயா, நீ போனால் தான் நல்லா தேய்ச்சி கீச்சு சுத்தமாக கழுவிட்டு வரேன் அப்படின்னாரு. நான் வந்து சின்ன பிள்ளையில் ரொம்ப சுத்தமாக இருக்கணும்னு ஆசைப்படுவேன். தர ஈரமாக இருந்தால் கீழே காலை கீழே வைக்க மாட்டேன். அது என்னுடைய ஒரு பிறப்பு குணாதிசயமாக இருந்துச்சு. செமினேரிக்கு போகிறப்போ அப்படி தான் எதுவும் தொடச்சிக்கிட்டே இருப்பேன். ஒரு நாள் போய் பார்த்தேன், இந்த ஒர்க் லிஸ்ட்டை பார்த்தேன் பாருங்கள், பன்னி கொட்டாயில் வேலை போட்டிருந்தாங்க, பிக் ஷெட்டில் வேலை. எனக்கு மனசு இப்படியே பாரமாக போச்சு, இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, நம்மளை போய் பிக் ஷெட்டில் போட்டுட்டாங்களே, இன்றைக்கி ஒர்க்குக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, மனசு அங்கே போராடுது உள்ள, என்ன செய்கிறது. சரி பரவாயில்ல, மேலே போய் தண்ணி அப்படியே டியூப்பில் போட்டுட்டு பண்ணிக்கலாம், தண்ணி அடிக்கிறதெல்லாம் பார்த்துருக்குறேன், அது மாதிரி அடித்து விட்டுட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு போனேன். அங்கே ஒரு பிரதர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறார், அவர் ரெகுலராக அங்கேயே இன்சார்ஜ் பர்சன். அவர் போனோடனையும் வெல்கம் வெல்கம் ஆல்பர்ட், வெல்கம் ஆல்பர்ட்னார். ஏண்டா பன்னிக்கொட்டாய்க்கு இனியே வெல்கம் பண்ணுறியானு அப்படின்ட்டு போய் உட்காந்துருந்தேன். பாருங்கள், இன்றைக்கி என்ன பிரதர் வேலை, தண்ணி நான் பண்ணியெல்லாம் கழுவட்டுமா அப்படின்னேன். நோ, டுடே ஸ்பெஷல் ஒர்க் அப்படின்னார். என்ன பிரதர், அந்த குட்டையை இன்றைக்கி க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னார். பண்ணியெல்லாம் போய் இந்த வெயிலுக்கு உட்கார்றதுக்காக ஒரு குட்டை வெட்டி வச்சுருப்பாங்க, அதை இன்றைக்கி க்ளீன் பண்ணணும், ரொம்ப நாள் ஆச்சு அதை க்ளீன் பண்ணி அப்படின்னார். நான் அப்படியே ஒடிஞ்சு போனேன். நான் பாருங்கள் இந்த பிள்ளையில் அப்போ செய்தோம், ஆண்டவரே நீங்கள் எனக்காக கல்வாரி மலையில் சிலுவையில் ஏறுனீங்களே, அப்போது நீங்கள் பட்ட அவமான வேதனையை விடையா இது அப்படி சொல்லிட்டு, ஆண்டவர் இயேசுவின் பேராலன்னு சொல்லி எனக்கு பலத்தை தாங்கப்பான்னு சொல்லிட்டு காலை கொண்டு போய் பொதுக்குன்னு உள்ளே வச்சேன். கால் பாதி கால் உள்ளே போயிடுச்சு, அவ்வளோ சேர் அது உள்ளே. பாருங்கள் அப்போது ஆண்டவர் இந்த அருவறுப்பெல்லாம் எடுத்து போட்டுட்டார், அந்த குட்டையை அழகாக க்ளீன் பண்ணினோம். தேவப்பிள்ளையில் இதை எதுக்காக இதை சொல்லுகிறேன்னு சொன்னால், ஒரு குருத்துவ ஒரு பணிங்க அப்படிங்கிற குருத்துவ தயாரிப்புங்கிறது போராட்டத்தில் அது நான் நடக்குது. நல்லா யோசிச்சு பாருங்கள், இத்தனை வருடங்களாக இந்த குருத்துவத்துக்கு ஆட்கள் வந்துட்டே இருக்கு. இவ்வளோ தெரியும், இங்கே போனால் கல்யாணம் பண்ண முடியாது, குடும்பம் கிடையாது, புள்ள கிடையாது, எல்லாம் தெரிஞ்சு தான் இவ்வளோ மாணவர்கள் அந்த அழைத்தலுக்குள்ளே வந்துட்டே இருக்கிறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள், உங்களுடைய அறிவு மேலோங்கி யோசிச்சு பாருங்கள், நல்ல அறிவாளிகள்லாம் நீங்கள். இத்தனை வருடங்கள் அது இவ்வளோ கஷ்டத்தோடு ஒரு ஒரு பணி நடக்குதுன்னா இதுக்கு ஆள் வருவாங்களா? படிக்கிறப்பையும் பிரச்சனை கஷ்டம், படித்து முடித்த பிற்பாடும் வாழ்க்கை கஷ்டம் அப்படின்னா யாராவது வருவாங்களா? அதுக்கு இன்றைக்கும் ஆட்கள் வந்துட்டே இருக்கிறாங்க. குருத்துவத்திற்கு பிள்ளைகள் வந்துட்டே இருக்கிறாங்க. இன்னும் எங்களுக்கு எங்கள் அருங்குடைக்கு பின்னாடி பவுல் குருத்துவ மடம் இருக்கிறது பாருங்கள், அங்கே இன்னும் ஃபார்மேஷன் நடந்துகிட்டே இருக்குது. தேவ பிள்ளைகளே, இது கடவுளுடைய காரியமாக இல்லாமல் இருந்தால் நடக்குமா? யோசித்து பாருங்கள். அப்போ இந்த திருச்சபையில் கடவுள் இப்படிப்பட்ட அபிஷேகமான வல்லமையான காரியத்தை உள்ளக்குள்ளே வச்சிருக்கிற புதையல் இங்கே இருக்குதுங்க. அதனால தான் பிசாசு இதை சுற்றி சுற்றி வரான். கத்தோலிக்க திருச்சபையை ஏன் பிசாசு சுற்றுறான் அப்படின்னா, புதையல் இங்கே இருக்குது. இதை விட்டுட்டு நிறைய பேர் வெளியில் போகிறாங்கன்னா அவர்களை குறித்து நம்ம கவலை அடைகிறோம், அவ்வளோதான். அவர்கள் உண்மையை அறிந்து கொள்ள முடியாதவர்களாக ஏதோ அங்கே இருப்பதாக நினைத்து ஓடுறாங்க, சிதறடிக்கப்படுகிறார்கள், மந்தை சிதறடிக்கப்படுகிறது. அதனால் நீங்கள் உணர்ந்து கொள்ளணும், அவரவருக்கு தனிப்பட்ட விதமாக விடப்படுகிற சவாலாக இருக்கிறது. ஆகவே இந்த சவாலை நீங்கள் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து சிந்தித்து மன்றாடுகிற போது அந்த விடுதலையை ஆண்டவர் கொடுப்பார். ஆண்டவர் சொன்னார், இதோ நான் கொடுக்கிற அமைதி உலகம் தரும் அமைதி போன்றதல்ல, நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம், நான் போகிறேன், பின் உங்களிடம் திரும்பி வருவேன் என்று நான் உங்களிடம் சொன்னதை கேட்டீர்களே. நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் நான் தந்தையிடம் செல்வதை பற்றி மிக மகிழ்ச்சி அடைவீர்கள். ஏனெனில் தந்தை என்னை விட பெரியவர். இவங்கெல்லாம் பெரியவங்களா இருக்கிறாங்க. அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற அடையாளங்கள் நம் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. ஆகவே நம்ம என்ன செய்யணும்னா தாழ்ச்சியோட பொறுமையோட நம்ம காத்திருக்கணும். ஆண்டவருக்காக ஆண்டவரோட காத்திருக்கணும். கத்தோலிக்க திருச்சபைக்குள்ளேயே இருக்கக்கூடிய சில அழிவுக்கான அடையாளங்கள் உண்டு. அதைத்தான் நாங்கள் அப்பப்போ கோடு போட்டு காட்டுறோம். அதையெல்லாம் நீங்கள் ஓரமாக வச்சுட்டு ஆண்டவருடைய அந்த தெளிந்த நீரோடையைப் போல, அந்த நீரை பருகுகிற கலைமான்களைப் போல நம்ம மாறுகிற போது கண்டிப்பாக கடவுள் நம்மளை இன்னும் மேன்மையில் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். சிந்தித்து பார்ப்போம். சலனப்படாத, கவலைப்படாத, யார் எதை பற்றி பேசினாலும் நமக்கு ஒரு பிரச்சனையும் வரப்போகிறதில்ல. கடவுள் கண்டிப்பாக உனக்காக வரப்போகிறார். உன்னை அவர் கரம் உயர்த்தப் போகிறார். உன்னுடைய உடனிருப்பு போராட்டத்தின் மத்தியிலே நீ கடந்து செல்கிற அந்த காரியத்தை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆகவே அவர் ஒரு நாளும் கைவிடாதவர், வாக்கு மாறாதவர். அவரை நம்பி கடந்து செல்வோம். ஆமென்.
Allô patron?
Bon alors, tu l'as le dernier prospectus de Lidl?
Ah bah oui, sous les yeux. Et il vaut le coup d'œil hein. Cette année, patron, le 15 août tombe un lundi et on se pose toujours la question des magasins qui restent ouverts ce jour férié.
Ouais, bah nous, on sera fermés, comme d'habitude. J'entends déjà ma femme qu'elle aime bien prévoir et son fameux au cas où.
Eh bien, avec Lidl, pas de panique pour le cas où du 15 août, car certains de leurs magasins seront ouverts ce fameux lundi 15 août. Et pour retrouver la liste des supermarchés ouverts et leurs horaires, il suffit d'aller sur Lidl.fr.
Ah, ils savent faciliter la vie de leurs clients, hein. C'est ça, être prévoyant. Mais sinon, quoi d'autre?
Vous qui aimez les petits dîners asiatiques, patron, Lidl propose des barquettes de 8 mini nems au poulet avec sauce New York Mam et des barquettes de 8 raviolis vapeur à la crevette avec sauce soja et sauce aigre douce.
Avec un petit peu de salade et de la menthe fraîche, c'est un vrai voyage pour les papilles.
Et pas cher le voyage, hein. Les 8 raviolis vapeur sont à 2,49€ et les 8 mini nems sont à 1,59€. Et à ce prix-là, on peut voyager tous les jours.
Oh là là, moins de 2,50€ les 8 raviolis vapeur à la crevette et moins d'1,60€ les 8 mini nems au poulet. C'est pas bon pour nos affaires, hein. Mais y a pas à dire, c'est des prix comme on aime.
Oh patron, vous dites faire un jeu de mots, hein, comme on aime.
Oui, et avec toi, je suis à bonne école, hein.
Ah bah justement, à propos d'école, je vais vous parler rentrée scolaire.
Ah, ça, c'est une dépense qui compte dans le budget des familles.
Eh bien, les familles, elles, pourront compter sur Lidl, car le jeudi 11 août, c'est moins 20% de remise immédiate sur toutes les fournitures scolaires essentielles back to school.
Tu veux dire des cahiers, agendas, stylos, feutres et autres classeurs?
Comme je vous le dis, ça donne des cahiers à 47 centimes, des classeurs à 1,59€, des agendas à 1,99€, des lots de 6 kilos à 1,03€, des calculatrices éducatives à 4,79€, ou encore, sans vouloir être rapporteur, des sets de géométrie à 79 centimes.
Des fournitures scolaires essentielles back to school avec moins 20% de remise immédiate. Pour le pouvoir d'achat, c'est un sacré coup de pouce.
Qui vaut vraiment le coup, hein. Pour une rentrée au budget millimétré, on peut dire que chez Lidl, niveau prix, ils ont le compas dans l'œil.
Mais pour nous, l'affaire est réglée, hein. Les clients ne vont même pas nous calculer, et notre dossier rentrée sera une affaire classée.
Ah ouais, encore une année où on va se faire dégommer.
T'as encore quelque chose à m'annoncer?
Ah oui, une plastifieuse arrive chez Lidl le lundi 15 août pour protéger durablement tous vos documents jusqu'au format A3.
Je suppose que c'est idéal pour les photos et documents en tout genre.
Exactement. Elle a un guide papier réglable et un système d'insertion automatique de la pochette plastique. Ensuite, elle possède un bouton rotatif pour régler l'épaisseur de la pochette avec arrêt de sécurité.
Je peux pas dire que ça me fasse ni chaud ni froid.
Ah bah justement, à propos de chaud-froid, cette plastifieuse, elle, plastifie à chaud de 80